நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள செய்திகள், இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜன் தெரிவிக்கும் தகவல்கள்,
புகை பரிசோதனைக்கான கட்டணங்கள், வாகன பதிவுக்கான கட்டணங்கள், வங்கி வைப்பு கைமாற்றலின் போது செய்யப்படுகின்ற வட்டி வீதங்கள் போன்ற சம்பந்தமான பல்வேறு திருத்தங்கள் அதை ஓரளவு கவனத்தில் எடுக்கப்பட்டு வரவுசெலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளமையான ஓரளவு ஜனநாயக பூர்வத்தன்மை இந்த வரவுசெலவு திட்ட விவாதங்கள் பெற்றுவதா எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது.
போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆங்கில கல்வியை போதிக்க கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள சிறப்பு திட்டம் தொடர்பிலான செய்தி,
கொப்பி புத்தகத்துல எழுதி படிக்கும் போது வந்து ஒரு லெசினஸ் எங்களுக்கு வரும், பட் நாங்க டப்ல செய்யும் போது அது ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. கிளாஸ் முடிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு இப்படியே தொடர்ந்து படிப்பிச்சா நல்ல மண்டி யோசிக்கிறோம்.
திருகோணமலை ஆலய அபிவிருத்தி பணிகளுக்கு தொல்பொருள் துறையினர் தடைகளை ஏற்படுத்துவதாக வந்துள்ள குற்றச்சாட்டுகள், சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு டெல்லி நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ள செய்திகள், நேர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சங்கீதா ராஜன், திருநாவுக்கரசு விக்னராஜா.
அமெரிக்க வான் தாக்குதலில் குறைந்தது 9 ஈராக்கிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டது தொடர்பில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் ஆஷ் கார்ட்டர் ஈராக்கிய அதிகாரிகளிடம் தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்.
These kinds of things happen when you're fighting side by side as we are and we recommitted ourselves to that.
அருகருகே நின்று சண்டையிடும் போது இதுபோன்ற தவறுகள் நடக்கும் என்று தெரிவித்த ஆஷ் கார்ட்டர், இந்த தவறில் இருதரப்புக்கும் பங்குண்டு என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அரசு இலக்குகள் மீது ஈராக்கிய சிப்பாய்கள் தாக்குதல் நடத்த வான் தாக்குதல் உதவியை ஈராக் கோரியதன் பின்னணியில்தான் ஃபலுஜா நகருக்கு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது.
துருக்கியினுடைய கிழக்கு பகுதியில், தென்கிழக்கு பகுதியில் குர்தின ஆயுதப் போராளிகளுக்கு எதிராக அரச படைகள் நடத்துகின்ற பெரிய ராணுவ நடவடிக்கையினுடைய விவரங்களை துருக்கி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையில் குர்தின PKK அமைப்பினர் என சந்தேகிக்கப்படுகின்ற 70 பேரும், அரசு படையினர் இருவரும் கடந்த புதன்கிழமையிலிருந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்று துருக்கி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ராணுவ நடவடிக்கைகள் நடக்கின்ற இடத்துக்கு துருக்கிய ராணுவப் படைகளுடைய தலைமை தளபதியான ஜெனரல் ஹுலூசி அகர் அவர்கள் சென்றிருந்த சமயத்தில் அந்த நடவடிக்கையின் விவரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன. சுமார் 10,000 ராணுவ மற்றும் போலீஸ் படையினர்கள் டேங்குகளின் உதவிகளோடு சிசாரே மற்றும் சிலோபி நகரங்களையும் டியார் பக்கின் என்கின்ற மாவட்டத்தையும் இலக்கு வைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. கடந்த ஜூலை மாதத்திலே போர் நிறுத்தமும் சமாதான பேச்சுகளும் முறிந்ததற்கு பிறகு PKK அமைப்புக்கு எதிராக அண்மையில் வந்திருக்கின்ற பெரிய நடவடிக்கை இதுவாகும். இந்த நடவடிக்கையில் சுமார் 2,00,000 மக்கள் தங்கள் வீடு வாசல்களை விட்டு வெளியேறுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என சட்ட அங்கீகாரம் பெற்ற பிரதான குர்த் தரப்பு கட்சியான HDP தெரிவித்திருக்கிறது.
சுவிட்சர்லாந்து இஸ்லாமிய மத்திய கவுன்சிலின் முன்னணி உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்கு நடவடிக்கைகளை சுவிஸ் அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். அல் கைதா மற்றும் இஸ்லாமிய அரசு போன்ற தீவிரவாத குழுக்களை தடை செய்யும் சுவிஸ் சட்டத்தை இந்த ஜெர்மனிய பிரஜை மீறியதாக சந்தேகிக்கப்படுகிறது. சிரியாவின் சண்டை பிரதேசங்களுக்கு தான் மேற்கொண்ட பயணத்தின் காணொலிகளை தனது பிரச்சாரத்திற்கு இவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை தயார் செய்ததாக சந்தேகிக்கப்படும் 4 ஈராக்கிய பிரஜைகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுவிஸ் அதிகாரிகளின் அறிக்கை ஒன்று உறுதி செய்துள்ளது.
நைஜீரியாவில் ராணுவ தலைமைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தமைக்காக துப்பாக்கி வேட்டுகள் மூலம் மரண தண்டனையை சந்திக்க இருந்த 60 படையினரின் தீர்ப்பை தற்போதைய ராணுவ தலைமை மாற்றி குறைத்திருக்கிறது. முன்னாள் ராணுவ தலைமை தளபதியின் கீழ் நடத்தப்பட்ட ரகசிய ராணுவ விசாரணையில் வழங்கப்பட்டிருந்த இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய தற்போதைய தலைமை தளபதியான ஜெனரல் துகூர் புரட்டாய் அவர்கள் பணித்திருந்தார். ஆபத்தான பாதையொன்றில் இரவு தங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக பயணிக்க நிர்பந்திக்கப்பட்ட படைவீரர்களிலே பலர் போக்கோஹராம் அமைப்பினுடைய பதுங்கி தாக்குதலுக்கு பலியானதை தொடர்ந்து ராணுவ தலைமைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இப்போது 10 அவர்களுடைய சிறை தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கூடவே இவர்களைப் போன்று ரகசிய ராணுவ விசாரணைகளுக்கு அடுத்த மே மாதத்தில் அழைக்கப்பட இருந்த 60 வீரர்கள் குறித்த வழக்குகளையும் ராணுவ தலைமை மறு ஆய்வு செய்து வருகிறது.
சர்வதேச நாணய நிதியத்தில் புதிய சீர்திருத்தங்களை ஏற்படுத்த அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதை சீனா வரவேற்றுள்ளது. IMF-இல் வளர்ந்து வரும் நாடுகளின் குரல் ஓங்கி ஒலிக்க இந்த சீர்திருத்தங்கள் வழிவகுக்கிறது.
ருவாண்டாவில் அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்க நடந்த மக்கள் வாக்கெடுப்பில் மாற்றத்துக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என ஆரம்ப கட்ட முடிவுகள் காட்டுகின்றன. இந்த மாற்றம் அதிபர் பால் கிகாமே அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு ஜனாதிபதியாக இருப்பதற்கு வழிவகுக்கக்கூடியவை என்பது குறிப்பிடத்தக்கது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். அடுத்த நிதி ஆண்டுக்கான இலங்கை அரசின் வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில் 20 அதிகமான திருத்தங்களை அரசு கொண்டு வந்த பிறகே அதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. இவ்வளவு திருத்தங்களை கொண்டு வந்துள்ள இந்த பட்ஜெட் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டியது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கிண்டல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜன் அவர்களுடன் பேசினார் சீவகன்.
ஆதரவாக ஐக்கிய தேசிய முன்னணி சார்பான அனைத்து பிரதிநிதிகளும் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். எதிர்த்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பாக எதிரணியாக செயற்படக்கூடிய குறிப்பாக மஹிந்த அணியினர் என சொல்லப்படுகின்ற அணியினர் எதிர்த்து வாக்களித்திருந்தனர். அதே போல ஜிடிபி உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்திருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது. டெலோ தலைவர் செல்லும் அடக்கல்நாதன் அவர்கள் சபையில் சமூகம் அளித்திருக்கவில்லை.
டெலோ தலைவர் இதனை எதிர்த்திருந்தாரா அல்லது அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை?
சபையில் சமூகம் அளித்திருக்கவில்லை.
அவர் முன்னதாக பேசும்பொழுது ஏதாவது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக ஏதாவது குறிப்பிட்டிருந்தார்?
இரண்டாவது வாசிப்பு மீது அவர் ஆதரவாக வாக்களித்திருந்தார். ஆனால் அதற்கு பின்னதாக பாராளுமன்றத்தில் கருத்து கூறியத ஞாபகம் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்கு வெளியே தனது உரைகளின் போது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக அல்லது வரவு செலவு திட்டத்தை நாங்கள் புறக்கணிக்க போவதாக செய்திகள் வந்ததாக நான் அறிந்திருக்கேன்.
எதிர்கட்சிகளால் வந்து சில பரிந்துரைகள் அல்லது சில திருத்தங்கள் இந்த திட்டத்தின் மீது வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்ன திட்டங்கள் முக்கியமானதாக கூறப்படுகிறது? அதாவது
முக்கியமாக சில அறிவிப்புகள், அந்த புகை பரிசோதனைக்கான கட்டணங்கள், அல்லது வாகன பதிவுக்கான கட்டணங்கள், வங்கி வைப்பு கைமாற்றலின் போது செய்யப்படுகின்ற வட்டி வீதங்கள் போன்ற சம்பந்தமான பல்வேறு திருத்தங்கள் சுதந்திர கட்சி மாத்திரமல்ல சிவில் சமூகங்களினாலும் ஆளுங்கட்சிகளின் சில உறுப்பினர்களினாலும் கூட சில வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டன. பாராளுமன்ற விவாதங்கள் மாத்திரமல்லாமல் பாராளுமன்ற சேம்பர் எனப்படுகின்ற அந்த அவைக்கு வெளியே நடக்கக்கூடிய குழு கூட்டங்களிலே முன்வைக்கப்பட்ட திருத்தங்களும் சிவில் சமூகங்களிடமிருந்து பரவலாக ஊடகங்களின் ஊடாக வழங்கப்பட்ட கோரிக்கை விடுக்கப்பட்ட திருத்தங்களும் கூட மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்களும் கூட இடம்பெற்றது. அதை ஓரளவு கவனத்தில் எடுக்கப்பட்டு அந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவுசல திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளமையான ஓரளவு ஜனநாயக பூர்வத்தன்மை இந்த வரவுசல திட்ட விவாதங்களின் போதும் பின்பும் இடம்பெற்றிருப்பதாக எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது.
பொதுவாக இந்த வரவு செலவு திட்டம் நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்கின்ற பொழுதிலும் தோட்டத்துறை சம்பந்தமாக என்ன விஷயங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன? அதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்ததா?
வீடமைப்பு தொடர்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் 1,000,000,000 ரூபாய் தனியாக வீடமைப்பு திட்டத்துக்கென அறிவிக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்திலே. அது மதிப்பீட்டு அறிக்கையிலே அந்த தொகை குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. எனவே திருத்தங்களின் போது நாங்கள் அதை கோரியிருந்தோம். இந்த வரவு செலவு திட்ட உரையின் அறிக்கையாக வந்திருக்கக்கூடிய அந்த 1,000,000,000 ரூபாய் மதிப்பீட்டு அறிக்கையில் இணைக்கத்துள்ள வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையின் அடிப்படையில் அது மதிப்பீட்டு அறிக்கைக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது தவிர உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் குறித்த அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருந்தோட்ட பாடசாலைகளும் முந்தி இயங்க பாடசாலைகள் இன்னும் குறைந்த தரநிலையில் இருப்பதன் காரணமாக அவற்றின் தரத்தை ஏற்படுத்துவதற்கு 250,000,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தோட்டத் தொழிலாளர் சம்பள விவகாரம் இந்த வரவு செலவு திட்டம் அரசாங்க செயற்பாடுகளுக்கு அப்பால் பிராந்திய கம்பெனிகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்க நிலையிலேயே கடந்த 23 செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படாத காரணமாக கடந்த 9 காலமாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு மாற்றங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த இந்த வரவு செலவு திட்ட காலங்களிலே ஒரு நான் ஒத்திசை சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையாக நான் ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தேன். கூட்டு ஒப்பந்த முறைமை மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதாக கடந்த 14 நான் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்து இந்த விடயம் குறித்த கவனத்தை நான் இந்த வரவு செலவு திட்ட காலத்திலே கொண்டு வந்திருந்தேன். அதன் தொடர் அழுத்தமாக சபையிலே பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று இன்று இந்த வரவு செலவு திட்டத்துக்கு அப்பாற்பட்டு, அதாவது குறிப்பாக இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய கூட்டு ஒப்பந்த முறைக்கு அப்பாற்பட்டு அரசாங்கம் தனியார் துறையினருக்கு 100 வேலை திட்டத்திலே அறிவித்த அந்த 2,500 ரூபாய் எதிர்வரும் காலங்களில் ஜனவரி மாதத்தில் மீண்டும் சட்டத்திருத்தத்தை கொண்டு வரப்பட்டு செயல்படுகின்ற போது அந்த தொகை தோட்ட தொழிலாளர்களுக்கும் உள்வாங்கக்கூடிய வகையிலே மாற்றம் செய்யப்படுகின்ற என்கிற உறுதிப்பாடு இன்று தொழில் அமைச்சரினால் ஒரு விசேட அறிக்கையாக பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதோடு மேலதிகமாக ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டின் ஊடாகவும் எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னிலையிலும் அது அறிவிக்கை செய்யப்பட்டது. இது முக்கியமான மாற்றமாக கருதுகிறேன்.
இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜன். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆங்கில கல்வியில் முன்னேற்றத்தை கொண்டுவரும் நோக்கில் சிங்கப்பூரைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவர் நவீன கல்வி முறையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். போரினால் பாதிக்கப்பட்டோருக்காக சிறப்பு திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்ததாக அவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் அவரிடம் தெரிவித்துள்ளார். அவரது செய்திக்குறிப்பு.
இலங்கையில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்தினால் தடை
விதிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ் முடிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு இப்படியே தொடர்ந்து படிப்பிச்சா நல்ல மண்டி யோசிக்கிறோம். எங்களுக்கு அது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான விஷயம் தான் டீச்சர் எங்களுக்கு சொல்லி தரது.
சிங்கப்பூரின் இரண்டாவது தலைமுறையை சேர்ந்தவர் என தன்னை குறிப்பிடுகின்ற கலைவாணி ராகுலன் என்ற ஆங்கில ஆசிரியையே இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்த்தெடுக்கும் உத்தியை கொண்டுள்ள இந்த பாடநெறி டப் வழியாக போதிக்கப்படும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
இந்தியாவில இது குஜராத்தி மொழி வேற ஹிந்தி மொழியில செய்து 200,000 பாமர மக்களுக்கு இவங்க இங்கிலீஷ் படிப்பிச்சவங்க இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இது முதல் முறையாக தமிழ்ல வந்து செய்திருக்கிறோம். அதுவும் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தான் துவங்கினது. இலங்கை கல்வி முறையில சிந்தனை திறன் பெருசா வளர்க்கப்படுறது இல்ல. இலங்கை கல்வி திட்டத்துல கூட அந்த ஞாபக சக்தியை தான் வளர்க்கிற மாதிரி அவங்க மெமரைஸ் பண்ணி படிச்சு பரீட்சையை எழுதிட்டு அதுடன் அந்த நாலேஜ மறந்துடுவாங்க. இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்கில் சிந்தனை திறன் வந்து மிக முக்கியம் இல சமுதாயத்துக்கு.
மாணவர்கள் சுயமாக கற்றுக்கொள்ளத்தக்க வகையிலான இந்த கல்வி நெறியை முன்னோடி வேலை திட்டமாக அவர் 3 வார காலம் கிளிநொச்சியில் நடத்தி முடித்திருக்கின்றார்.
ஒரு பெசேஜ் கொடுத்தால் அது ஒரு ரிப்போர்ட்டா அல்லது ஒரு பர்சனல் ரீகவுண்டா இல்ல ஒரு கதையா இல்ல ஒரு பெர்சுவேசிவ் பெசேஜா இல்ல ஒரு ஆர்கியூமெண்டா அது முதல்ல பிள்ளைகள் வந்து ஐடென்டிஃபை பண்ண அவங்களுக்கு தெரிய வேண்டும். பிறகுதான் அதை எப்படி வாசிக்கிறது என்று அவங்களுக்கு விளங்கும். அவங்க எல்லா பேசேஜையும் ஒரே மாதிரி தான் படிப்பாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒரு கதை புத்தகம் மாதிரி படிக்க மாட்டோம். என்ன டீடைல்ஸ் அதுல முக்கியமா தெரியுதோ அந்த டீடைல்ஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்வோம். ஒரு கதை புத்தகம் படிக்கிறதா இருந்தா அதை டீடைலா நாங்க படிக்கணும். அப்பதான் அந்த முழு மீனிங்கும் எங்களுக்கு விளங்கும். இப்ப இருக்கிற பாடத்திட்டத்துல அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படி படிப்பிக்கிறது இல்ல. அதனால ஒரு பேசேஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அதை எப்படி வாசிக்கணும் என்ற ஸ்ட்ராட்டஜியும் அவங்க விளங்கிக் கொள்ளணும். சோ லிட்ரஸி என்று சொல்லும் போது ஆங்கிலம் கதைக்கிறது மட்டும் இல்ல, பள்ளியில இவங்க வந்து இந்த ஸ்கில்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் பாவிக்கிற மாதிரியும் இருக்கணும்
என்றார் கலைவாணி ராகுலன் அவர்கள். இந்த கல்வி நெறியை பல இடங்களிலும் தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த கல்வி நெறியில் கலந்து கொண்டிருந்த மாணவர்களில் ஒருவராகிய கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வரும் மாணவியாகிய பிரேமதாஸ் அமுதினி அவர்களை தொடர்பு கொண்டு இந்த கல்வி நெறி குறித்து கேட்டேன்.
ஸ்கூல்ல படிக்கிற முறையை விட டீச்சர் படிப்பிக்கிற முறை தான் ரொம்பவுமே ஈஸியா இருந்தது. டீச்சர் வந்து புக்ல மட்டும் அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. அவ வந்து ஜென்ரலா நாங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து நல்ல விரிவா படிப்பிப்பா. ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு அந்த டப்பை தரும்போதே நாங்க படிக்க வேண்டிய எல்லாம் லேர்னிங் ஸ்கில்ஸும் அதுலயே ப்ரோக்ராமா இருந்தது. ஃபர்ஸ்டா எங்களோட பேசிக் ஸ்கில்ஸ் நாங்க எல்லாரும் எப்படியான நிலையில இருக்கிறோம்னு ஃபர்ஸ்டா செக் பண்ணி போட்டு அப்புறம் ஒவ்வொரு படிமுறையா டீச்சர் எங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ தந்தவா. முதல்ல வந்து அதுல அந்த பாடத்தை பற்றின விரிவு இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கான குயிசஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த பாடத்தையும் செய்து குயிசையும் செய்யும் போது அந்த பாடம் மறக்காம அப்படியே ஞாபகத்துல நிக்கக்கூடியதா இருந்தது
என்றார் பிரேமதாஸ் அமுதினி அவர்கள். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆங்கில ஆசிரியர்கள் சிலருக்கும் சிங்கப்பூர் ஆசிரியை கலைவாணி ராகுலன் அவர்கள் ஒரு நாள் செயலமர்வு ஒன்றையும் நடத்தியிருக்கின்றார். இந்த செயலமர்வில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஆங்கில ஆசிரியை சித்ரா வினோதன் அவர்களும் ஒருவர்.
எங்களோட சிஸ்டம் வந்து அவங்களோட ஒத்ததாதான் இருக்கு. விஷயங்களை தான் எனக்கு ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு டீச்சர் சொன்ன விஷயங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாக்களை தந்தது
என்றார் சித்ரா வினோதன் அவர்கள்.
நேயர்களே, இந்த செய்திக்குறிப்பின் முன்னால் ஏற்பட்ட சிறு தவறுக்கு வருந்துகிறோம். இலங்கையின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் தேர் உலாவரும் பாதை உட்பட பல இடங்களை செப்பனிட ஆலய நிர்வாகம் எடுத்த முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரர் ஆலய வளாகத்திற்குள் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை அடுத்து ஆலய உள்வீதியில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் ஆலய பரிபாலன சபை தலைவர் பி பரமேஸ்வரன்.
ஆலயத்தின் மேற்புறத்தில் கீழுள்ள அத்திவார அடிப்பகுதி இம்முறை பொழிந்த அடைமழையினால் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வருங்காலத்தில் கோயிலின் பிற்பகுதி இடியும் நிலை ஏற்படும். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஆலயத்தின் உற்சவத்தின் ஓர் அங்கமாக விளங்கும் தேர் திருவிழாவை நடத்துவது போது அது கோயிலை சுற்றி வருவதற்குரிய தேர் ஓடும் வீதியை அமைப்பதற்கு நாங்கள் கீழ் இருந்து தூண்களை நிறுவி நிலமட்டம் வரை கட்டுமானத்தை கொண்டு வந்து சீமேந்தனால் தலைமையிட்டால் கோயிலின் பின்புற அரிப்பும் நிறுத்தப்படும். எங்களுடைய ஆகம முறைப்படி வீதியும் அமைந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு இப்பணியை ஆரம்பிக்கும் போது அது தொல்பொருள் ஆராய்ச்சியின் திணைக்களத்தினால் அது நிறுத்தப்பட்டுள்ளது. எடுத்து மூலமும் தரவில்லை, நேரடியாக வந்து தடுத்தார்கள். பிறகு அவர்களுடைய பணிமனையில் போலீசாரிடம் நாங்கள் போய் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்தோம்.
ஆலய வளாகமும் அதனை அண்மித்த 372 ஏக்கர் நிலப்பரப்பு தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்துக்கு உரியது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதிக்குள் திணைக்கள அனுமதியின்றி கட்டிட நிர்மாண பணிகளோ அல்லது திருத்த வேலைகளோ மேற்கொள்ள முடியாது என்றும் தொல்பொருள் ஆய்வு திணைக்கள அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ஏற்கனவே கூட சில கட்டிடங்கள் அங்கு அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை ஆலய நிர்வாகம் மறுக்கின்றது. ஆலயம் அமைந்துள்ள 22 ஏக்கர் நிலப்பரப்பு ஆலய நிர்வாகத்துக்கு சொந்தமானது என்கின்றார் பரமேஸ்வரன். அனுமதி கேட்டு விண்ணப்பம் செய்தால் அதனை அவர்கள் கவனத்தில் எடுப்பதாக இல்லை என்றும் அவர் கூறுகின்றார்.
நாங்கள் பெற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. காரணம் அது எங்களுக்குரிய காணி. இவங்க எந்த முறையில் தங்களுக்குள் காணி எடுத்தார்கள் எங்களுக்கு என்ன புரியவில்லை. 21.6 ஏக்கர் காணி திருகோணமலை கோணேஸ்வரத்துக்கு உரிய காணி என்று எங்கள் பரிபாலன சபைக்கு சொந்தம் என்று எங்களுடைய சேவை பிளான் உள்ளது. ஆர்கியாலஜிகளுக்கு வேறையா இடங்களை போயிட்டு இருந்தாலும் இவங்க எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் இதுக்குள் வர முடியாது. ஆனா எந்த விதத்தில் எடுத்தார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. 22/1/2013 வெளிவீதிக்கான அத்திவாரம் விடுவிக்க பள்ளம் கட்டிய போது சோழர் காலத்தில் நந்தி சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதனை தெரிந்து கொண்ட தொழில்துறை போலீசாரிடம் வந்து அந்த வேலையை நிறுத்தினர். 2012 ஆலய வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய சில நிர்மாண பணிகள் சார்ந்த விண்ணப்பங்களை அவர்களுக்கு திட்ட வரவு படங்களோடு அவர்களது கொழும்பு பணிமனை நேரிலும் கொடுத்து தபால் மூலம் அனுப்பி கலைத்து போனதுதான் மிச்சம்
என்றும் தெரிவித்துள்ள அவர், ஆலய வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை மறுக்கின்றார்.
கட்டுமான பணியும் இல்லை, இது ஒன்றுதான் இப்பொழுது தொடர்ந்திருக்கோம். ஏற்கனவே இருந்த கோயிலை நாங்கள் திருத்தி அமைச்சு அதுக்கு செது கும்பாபிஷேகத்தை முடிப்பதற்காக வெளியே கொண்டு கும்பாபிஷேகத்தை நடத்தினோம். எந்த விதமான சட்டவிரோதமான பணிகளும் அதில் தொடங்கவில்லை. கோயிலுக்குரிய வேலைகளை மட்டும்தான் நாங்கள் செய்தாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தின் அவங்க கட்டுப்பாட்டு நிலப்பரப்பில் தற்காலிக கடைகளை நடத்துபவர்கள் தாங்கள் விரும்பிய வண்ணம் தேவையான கடைகளை போட்டுள்ளார்கள். யாரும் அவர்களை ஒன்றும் கேட்கவும் இல்லை, எடுக்க சொல்லி சொல்லவும் இல்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியினர் கோயிலுக்குள் மட்டும்தான் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை எல்லாம் பெரும்பான்மையினர்களான உதவியோடு இந்த கடைகளை கட்டியுள்ளார்கள். அதை பற்றி அவர்கள் ஒரு இதுவும் இல்லை, அவர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்
என்றும் கூறிய திருக்கோணேஸ்வர ஆலய பரிபாலன சபை தலைவர் பி பரமேஸ்வரன், இது தொடர்பில் இந்து விவகார அமைச்சர் உட்பட உரிய தரப்பினருக்கு தங்களால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரி கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்ட மாணவரின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அவரது உறவினர்கள் நண்பர்களிடம் இதுகுறித்த விசாரணைகளை நடைபெற்று வருவதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கூடுதல் தகவல்களுடன் மாணிக்க வாசகம்.
விடுதலையின்றி நீண்டகாலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி கடிதம் எழுதி வைத்துவிட்டு ரயில் முன்னால் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த மாணவன் ராஜேஸ்வரன் செந்துரனின் மரணம் குறித்து காவல்துறையினர் அவருடைய குடும்பத்தினர் உட்பட பலரையும் விசாரணை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அரசியலில் ஆர்வம் எதுவும் இல்லாத அமைதியான மாணவன் என கருதப்படுகின்ற இந்த மாணவன் தமிழ் சிறை கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஏன் ரயில் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து காவல்துறையினர் பெரும் சந்தேகம் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழ் கைதிகளை காரணம் காட்டி தற்கொலை செய்து கொள்ளுமாறு அரசியல் நோக்கத்திற்காக யாரேனும் அவரை தூண்டியிருந்தார்களா என்பதை கண்டறியும் வகையில் காவல்துறையினருடைய விசாரணை அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த மாணவனின் குடும்ப உறவினர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்வதாகவும் இதன் காரணமாக அவர்கள் அச்சமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றி காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த மாணவனுடைய மரணம் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதை உறுதிப்படுத்தினார். ரயில் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவனின் மரணம் குறித்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆயினும் அந்த மாணவன் எழுதியதாக தெரிவிக்கப்படுகின்ற கடிதம் குறித்தும் அந்த கடிதம் பகிரங்கமாக்கப்பட்டதில் பலர் சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள் என்பது குறித்தும் சந்தேகங்கள் இருக்கின்றன. இவ்வாறு கடிதம் எழுதுவதற்கும் அது பகிரங்கப்படுத்தப்படுவதற்கும் என்ன காரணம் என்பது குறித்தே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் செந்தூரன் கடந்த மாதம் 26 கொக்குவில் ரயில் நிலையத்திற்கு அருகில் காலை நேரம் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயில் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீரர் தின சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, அதன் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு டெல்லி நீதிமன்றம் ஒன்று இன்று பிணை வழங்கியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை விற்கப்பட்டது தொடர்பில் முறைகேடுகள் இடம்பெற்றன என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் தகவல்கள்.
நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியும் அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராயினர். அவர்களை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. இவர்களுடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஆஸ்கர் பெர்னாண்டஸ், மோதிலால் ஓரா, சுமன் தூபே ஆகியோருக்கும் பிணை வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் நிதியில் நடத்தப்பட்டு தற்போது மூடப்பட்டுவிட்ட நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்த முயன்றார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கில் இவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராயினர். இவர்கள் ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் மதிப்பிலான ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்க வேண்டுமென சுப்பிரமணியன் சுவாமி தரப்பில் கோரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் நிபந்தனைகள் எதையும் விதிக்காமல் ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கின் விசாரணை பிறகு பிப்ரவரி 20 ஒத்திவைக்கப்பட்டது. ஒட்டுமொத்த நீதிமன்ற நடவடிக்கையும் 5 முடிவுக்கு வந்தது. வேறு ஒரு நிறுவனத்தின் மூலம் நேஷனல் ஹெரால்டை சொந்தமாக்கி அதன் மூலம் அந்த நிறுவனத்தின் 2,000 அதிகமான சொத்துக்களை முறைகேடாக அடைய முயன்றார்கள் என்று குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். முன்னதாக இந்த வழக்கில் ஆஜராவதிலிருந்து தங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டுமென சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் அந்த மனுக்கள் டிசம்பர் 7 நிராகரிக்கப்பட்டன. இதையடுத்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராயினர். இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வந்தபோது 100 காவல்துறையினர் பாதுகாப்புக்காக அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். 1,000 கட்சி தொண்டர்களும் நீதிமன்றத்தின் முன்பாக கூடியிருந்தனர். பிணை வழங்கப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி இந்த விவகாரத்தில் உண்மை நிச்சயம் வெளிவரும் என்று தெரிவித்தார். இம்மாதிரியான நடவடிக்கைகளின் மூலம் காங்கிரஸ் கட்சியை முடக்கிவிட முடியாது என ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் கூறினார்.
மே கானூன் கா ஆதர் கர்த்தா ஹூ, மோடிஜி ஜூட்டே இல்ஸாம் லக்வாதே ஹே.
நான் சட்டத்தை மதிப்பவன். மோடி அவர்கள் எம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடர்ந்துள்ளார். இதன் மூலம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்து விடலாம் என அவர் கருதுகிறார். நானோ காங்கிரஸ் கட்சியோ இப்படியான நடவடிக்கைகளினால் நடுங்கிவிட மாட்டோம் என்பதை அனைத்து இந்தியர்களுக்கும் கூறுகிறேன். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் உழைப்போம் என்பதை வலியுறுத்துகிறேன். எதிர்கட்சி கடமையிலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம்.
காங்கிரஸ் தலைவர்களின் மீது போடப்பட்டிருக்கும் இந்த வழக்கை கண்டித்து மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை ஆகிய நகரங்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தி நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை 1938 ஜவஹர்லால் நேரு நிறுவினார். 2008 இந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டது. இந்த பத்திரிகைக்கு சொந்தமான சொத்துக்களை கையகப்படுத்த காங்கிரஸ் கட்சியின் பணத்தை கட்சித் தலைவர்கள் பயன்படுத்தியதாக சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டி வருகிறார். இந்த விவகாரம் இந்திய நாடாளுமன்றத்திலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதனை மறுத்துள்ளது.
சென்னையிலிருந்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியில் அடுத்து நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் நம்முடைய அலைவரிசை விவரங்களை ஒருமுறை மீண்டும் தரலாமே சங்கீதா.
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 41 7,600 கிலோஹெர்ட்ஸிலும், 31 9,900 கிலோஹெர்ட்ஸிலும் மற்றும் 25 11,965 கிலோஹெர்ட்ஸிலும் மறு அறிவித்தல் வரும் வரை கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
சென்னை வெள்ளத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் வீட்டில் வெள்ளம் புகுந்து அவரது பல சொந்த பொருட்கள் பாழாகின என்று செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், சென்னை வெள்ளத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் தனிப்பட்ட உடைமைகள் சேதமாகியுள்ள செய்தி மிகுந்த வேதனை அளித்தது. சாதாரண ஒரு எம்ஜிஆர் ரசிகனிடம் கொடுத்திருந்தாலாவது பாதுகாப்பாக வைத்திருந்திருப்பார். எத்தனையோ ரசிகர்கள் இன்றும் அவர் நடித்த படத்தை பார்த்த டிக்கெட்டை லேமினேட் செய்து வைத்துள்ளனர். அம்மையார் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் காட்டிய ஆர்வம் கட்சி ஆரம்பித்தவரின் உடைமைகளை காப்பதில் சிறிதாவது காட்டியிருக்கலாம். வெளியே சொன்னா வெட்கக்கேடு, மனசோடு வைத்திருந்தால் துக்கக்கேடு என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், சென்னையில் கடும் மழையில் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய பல பொருட்கள் சேதம் என்பதை அறிந்து வருந்தினேன். அந்த விஷயம் அவர்களது ரசிகர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். எம்ஜிஆர் வீட்டின் பின்புறம் காது கேளாத குழந்தைகள் பாதுகாப்பான இடத்தில் சேர்த்தது சற்றே ஆறுதலான விஷயம் என்கிறார்.
சென்னை வெள்ளத்தில் சிக்கி உடைமைகளை இழந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆண்டாள் குறித்த செய்தி பற்றி எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், சென்னை மழை வெள்ளத்தில் லட்சோப லட்சம் மக்கள் பரிதவிக்கின்றனர். சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆண்டாள் தான் உடைமைகளையும் ஆட்டோவையும் இழந்து நிற்கும் சோக சம்பவத்தை கூறும்போது மனம் பெரும் வேதனை அடைந்தது. சென்னை வாசிகளுக்கு காப்பீடு தொகை வழங்குவதில் உள்ள சிக்கல்களை காப்பீட்டு மேலாளர் கூறிய கருத்துக்கள் சென்னை நகர மக்களுக்கு இன்னும் பெரும் அதிர்ச்சியாகவே உள்ளது என்கிறார்.
சென்னை வெள்ள காலத்தில் எழுத்தாளர் விக்ரமன் காலமானது குறித்த செய்தி பற்றி எழுதும் பட்டுக்கோட்டை மதியழகன் வெங்கடசாமி, மாபெரும் எழுத்தாளர் விக்ரமன் மறைவு எப்படி தெரியாமல் போனது? இது வெள்ளத்தின் கொடூரத்தின் விளைவா அல்லது ஊடகங்கள் செயலற்று விட்டனவா? அந்த பெருமகன் ஆத்மா சாந்தியடையட்டும், அவர் மறைவை அரசு கௌரவிக்கட்டும் என்கிறார்.
சென்னை வெள்ளத்தில் துப்புரவு பணியாற்றும் தொழிலாளர்களின் நிலை குறித்த செய்தி குறித்து எழுதும் வாணி லம்போதர், இந்தியாவில் துப்புரவு தொழிலாளிகளுக்கென தண்ணீர் ஒட்டாத உடைகள், நீளமான காலணிகள் மற்றும் தண்ணீரை பாய்ச்சி துப்புரவு செய்யக்கூடிய குழாய் நீர் வசதி வாய்ப்புகள் இல்லையா என்ன? இவற்றின் செலவு வெறும் 1000 ரூபாய்க்குள்ளேயே உள்ளடங்கும். மாநில அரசிடம் நிதி இல்லையா அல்லது ஏழை மக்களை எப்படியும் ஏமாற்றலாம் என்ற தைரியமா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கவனிப்பார்களா என்கிறார்.
ஜெயலலிதா வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து வாட்ஸ்அப்பில் விடுத்த செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் விக்ரமாதித்தன் அருள்நாதன், எல்லாம் போய் இது வேஷம், இவ்வளவு அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்ட அம்மா ஏன் பின்புற வாசலில் பேசுவானேன்? இது அடுத்த வருடம் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்ட உத்தி, வேறு ஒன்றுமே இல்லை என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் இலங்கை நேயர் ரத்னசிங்கம் கருணைவேல், அம்மா என்ற சொல்லின் அர்த்தம் தெரியாத அதிமுக தலைவி என்கிறார்.
இலங்கை அரசு 17 தமிழ் கைதிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடிவெடுத்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, இலங்கையின் மிக நீண்டகால இனச்சிக்கலுக்கு மேலும் சிக்கலான புதிய நிலை நிச்சயம் இது உருவாக்கப் போகிறது. இலங்கை இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை இறுதியாகவும் அறுதியாகவும் தமிழர்களை வலியுறுத்த கூறும் ஒரு செயலாகவும் செய்தியாகவும் இது இருக்கப் போகிறது. சிங்கள இனவெறியின் கோரமுகத்தையும் கொடிய சிந்தனைகளையும் இளம் தமிழ் தலைமுறையினர் உணர்ந்து கொள்வதற்கு அரிய சந்தர்ப்பமாகவும் இது அமையும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் குவைத் நேயர் சந்திரமோகன், இதுதான் புதிய அரசின் நல்லாட்சியா? தமிழர்கள் மீது உள்ள இனவாத போக்கு துளி அளவு கூட குறைந்ததாக தெரியவில்லை. இந்த 17 தமிழ் கைதிகளின் விடயத்தை நோக்கும்போது தமிழ் மக்களை சிங்கள அரசே மீண்டும் போராட்டத்துக்கு தூண்டுவது போல தெரிகிறது என்கிறார்.
சைக்கிளுக்கு நோபல் பரிசு தரலாம் என்ற பரிந்துரை குறித்து எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன், பொதுமக்கள் பயன்படுத்தும் வாகனம் மாசு ஏற்படுத்தாத வாகனத்துக்கு நோபல் பரிசு தரலாம் என்கிறார்.
டெல்லி பாலியல் வல்லுறவு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட இளம் பிராய கைதி விடுதலை செய்யப்பட்ட செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் மகா நடராசா, நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நிலைமை கையாளப்படுகிறது. நீதிமன்றம் சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்குவதே அன்றி எவருக்கும் சலுகை காட்டுவதில்லை. எத்தகைய குற்றத்திற்கும் கழுத்தை அறுக்கும் தண்டனை இந்தியாவில் இல்லை. கழுத்தை அறுப்பதால் குற்றம் இல்லாமல் போனதாகவும் தரவுகள் இல்லை என்கிறார்.
அர்ச்சகர் நியமன வழக்கு தீர்ப்பு குறித்த செய்தி பற்றி ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் எஸ் குமார், மற்ற யாரும் வரவேண்டாம், குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் ஆக முடியும் என்பதுதான் இந்த தீர்ப்பு கூறுவது. 97% மேல்முறையீடு செய்து செத்துப்போங்கள், அல்லது ஜாதிக்கு அப்பாற்பட்ட சித்தர் முறைகளுக்கு போங்கள், அல்லது கிறிஸ்தவ இஸ்லாம் புத்த மதத்துக்கு போங்கள் என்கிறது இந்த தீர்ப்பு. 33,000 கோயில்களுக்கு தமிழ் பேசும் தமிழர்கள் உரிமை கொண்டாடாதீர்கள் என்பதுதான் இந்த தீர்ப்பு கூறும் விஷயம் என்கிறார். சரி சங்கீதா, நேர் நேரத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம், நேரமாகிவிட்டது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். நேர்களே, இருக்கும் நேரத்தில் கிரிக்கெட் தொடர்பான செய்தி உண்டு. மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர் கிறிஸ் கெயில் உலகிலேயே முதல் முறையாக T20 போட்டிகளில் 600 சிக்சர்கள் மற்றும் 604 ஓட்டங்களை அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதுவரை T20 போட்டிகளில் மட்டும் அவர் 8363 ஓட்டங்களை பெற்றுள்ளார். அதேபோல் அந்த விளையாட்டில் 30 பந்துகளில் சதம் அடித்தவர் என்பதும் அவரே. கூடுதலான சதங்கள் எடுத்தவர் என்ற பெயரும் அவருக்கே உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.